நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் மரியம்.
வணக்கம் வேணுக்கா.
ஆஸ்திரேலிய அரசு தனது நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டை அண்மையில் வெளியிட்டிருந்தது. இதில் பல மாற்றங்கள், பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் குடிவரவு தொடர்பில், அதாவது இந்த விசா தொடர்பிலும் பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. இதில் முக்கியமாக என்னென்ன அறிவிப்புகளை அரசு வெளியிட்டது என்று எங்களுக்கு சுருக்கமாக சொல்ல முடியுமா?
மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பட்ஜெட் தற்போது அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் உலக யுத்தத்தினால் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்பட்ட பொருளாதார அழிவுக்கு பின்பு தற்போது இந்த COVID-19 பேண்டமிக்கினால் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த இக்கானமிக் ரிசெஷன் என்று சொல்லக்கூடிய பொருளாதார அழிவிலிருந்து நாட்டினை ரிகவர் பண்ணி மீட்டெடுப்பதற்காக வேண்டியே தயாரிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட் என்றுதான் இது கூறப்படுகின்றது. அந்த வகையில் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டு எடுக்கும் வகையிலான துறைகளுக்கு எவ்வாறு இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதோ அதே போன்றுதான் ஆஸ்திரேலியாவினுடைய மைக்ரேஷன் செக்டரிலும் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கின்றன. அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான விசாக்கள் மெயின்லி பிஸ்னஸ் அண்ட் இனோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஃபேமிலி ஸ்ட்ரீம் விசாக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்கில் மைக்ரேஷனுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஸ்கில் மைக்ரேஷனுக்கான அலோகேஷன்ஸ் மற்றும் மேலும் சில விதிமுறைகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. அத்தோடு இயர் 2020-21 விசா எண்ணிக்கை வந்து கேப் வந்து 160,000 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 160,000 77,300 பிளேசஸ் ஃபேமிலி ஸ்ட்ரீம் விசாஸுக்கு என்று ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக அந்த 77,000 விசாக்களிலே 72,300 பார்ட்னர் விசாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு முக்கியமான விடயமாக கொள்ளப்படுகின்றது. இந்த பார்ட்னர் விசா என்று சொல்லும் பொழுது ஆஃப் ஷோரில் இருப்பவர்களை விட ஆன்ஷோர் அப்ளிகன்ஸுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
நாங்கள் வந்து இப்போது பார்ட்னர் விசா பற்றி பார்ப்போம். ஏனென்றால் இந்த பார்ட்னர் விசா தொடர்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் பல சலசலப்புகளையும் சந்தேகங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. எங்களிடமே நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்டார்கள். குறிப்பாக இந்த ஆங்கில புலமையை நிரூபிக்க வேண்டும் என்பதாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது அரசிடமிருந்து. அப்படி ஒரு நடைமுறை கொண்டு வரப்போவதாக, என்னென்ன மாற்றங்களை இந்த பார்ட்னர் விசா தொடர்பில் அரசு அறிவித்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா?
ஆமாம் ரேணுகா, இந்த பார்ட்னர் விசா பொதுவாக வந்திருக்கும் இந்த எல்லா விசா எண்ணிக்கையிலுமே பார்ட்னர் விசாக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எண்ணிக்கை ஏறத்தாழ 72,300 விசாக்கள் அதிகரிப்பு சேர்ந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை பற்றி பேசுவதை விட இந்த பார்ட்னர் விசாவில் வந்திருக்கும் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட் தான் மிக பரவலாக பேசப்படும் ஒரு கண்ட்ரோவர்ஷியல் சப்ஜெக்டாக இன்று மாறியுள்ளது. நான் நினைக்கிற நீங்களிடமும் நிறைய கிளையன்ஸ் போன் எடுத்து கேட்கின்றார்கள் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்டை பற்றித்தான். அப்ளிகன்ஸ் மாத்திரம் அல்லாமல் ஆல்ரெடி அப்ளை பண்ணவர்கள், அப்ளை பண்ண காத்து கொண்டிருப்பவர்கள் அனைவருமே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டினால் தனிக்கான ஒரு சிச்சுவேஷன் தான் காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் இங்கே அப்ளிகன்ட்டுக்கு மாத்திரமல்ல, அது ஸ்பான்சரும் அதனை ரிக்குவயர்மெண்டை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றார். அப்ளிகன்ட் ஸ்பான்சர் இருவருமே இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்டை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் ஆஸ்திரேலியாவிற்குள் வர முன்பு இதனை செய்து கொடுக்க தேவையில்லை. அதனை நான் இங்கு மிகவும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நாட்டிற்குள் வர முன்பே இதனை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டுமா? இப்பொழுதே நாங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் IELTS போன்ற கிளாஸஸில் நாங்கள் என்ரோல் ஆகி லெசன்ஸ் எடுக்கலாம் எங்களிடம் நிறைய பேர் கேட்கின்றார்கள். அந்த ஸ்கில் மைக்ரேஷனுக்கு தற்போது இருக்கும் நடைமுறை தான் அது. ஆனால் அது ஒரு பிள்ளையான கருத்து. பார்ட்னர் விசா வந்து 2 stages. ஒன்று வந்து ப்ரொவிஷனல் என்று சொல்லக்கூடிய தற்காலிகமான முறை, இரண்டாவது தான் பெர்மனன்ட். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்டாக உங்களுக்கு வந்து அந்த தற்காலிக விசா டெம்பரரி விசா தான் கொடுக்கப்படும். அந்த டெம்பரரி விசா அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட்டும் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இல்லை, நீங்கள் செய்ய தேவையில்லை. நீங்கள் நார்மலாக நாங்கள் காட்டும் ஏனிய ரிக்குவயர்மெண்ட்ஸ் தற்போது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை மாத்திரம் பூர்த்தி செய்து நீங்கள் நாட்டுக்குள் வரலாம். ஆஸ்திரேலியாவிற்குள் வந்த பின்பு நீங்கள் 2 வருடங்கள் இருக்க வேண்டும் பெர்மனன்ட் விசாவுக்கு போவதற்கு. அந்த பெர்மனன்ட் விசாவுக்கு போகும் காலத்தில் தான் நீங்கள் அந்த பெர்மனன்ட் விசா போகும் முன்பு ஆன்ஷோரில் இருந்து நீங்கள் இந்த ஆங்கில இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட்டை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். இதனை அனைவரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றபடி நீங்கள் வார முன்பு அப்படி எதுவும் செய்து கொடுக்க தேவையில்லை. தெளிவாக கூறியுள்ளார்கள், நீங்கள் பெர்மனன்ட் விசாக்கு போகும் பொழுதுதான் அப்படி ஒன்று கேட்கப்படும் என்று. ஆனால் வர முன்பே நீங்கள் அதனை படித்து கொண்டு அதில் புலமைத்துவம் மிக்க ஒருவராக இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படித்து எல்லா தகமையும் உங்களிடம் இருக்கலாம். அப்படியான ஒரு குவாலிஃபிகேஷனுடன் நீங்கள் வந்தால் இங்கே உங்களுக்கு லேஸ் என்னென்னா, ஆஃப்டர் டூ இயர்ஸ் நீங்கள் அந்த பெர்மனன்ட் விசாக்கு அப்ளை பண்ண போகும் பொழுது அதனை நிரூபிக்க வேண்டும். அவ்வளவுதான்.
அதாவது அவர்கள் இங்கு வந்த பின்னர் தங்களது ஆங்கில புலமையை நிரூபித்தால் சரி. அப்படி என்றால் அவர்கள் அதை எப்படி நிரூபிப்பது? இந்த தரம் வந்து எப்படி நிர்ணயிக்கப்பட போகின்றது? பரீட்சை வடிவிலா, அல்லது அவர்கள் ஆங்கிலத்தை படித்தால் காணுமா, அல்லது அவர்கள் அதை பேசி காட்டினால் காணுமா? எப்படி அதை நிரூபிப்பது? என்ன மாதிரி அந்த தரத்தை அவர்கள் நிர்ணயிக்க போகின்றார்கள் அந்த அவர்களது ஆங்கில புலமையை?
ஏற்கனவே நாம் பார்த்தது போல் அங்கே படித்துக்கொண்டு அதே அந்த புலமைத்துவத்துடன் அப்படி வந்தால் அது ஒரு அடட் அட்வான்டேஜ் அவர்களுக்கு. அந்த டிரான்சிஷன் பீரியட் முடிந்து பெர்மனன்ட் விசாவுக்கு போகும் பொழுது அதனை காட்டலாம். மூன்று வகையாக இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியை நிரூபிக்கலாம். அந்த முதலாவது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ்களிலே படித்திருந்தால் அதனை அவர்கள் காட்டலாம். அப்போ அது ஒரு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தகமையாக கொள்ளப்படும். இரண்டாவது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங். ஏற்கனவே இப்போ ஸ்கில் மைக்ரேஷன் ஸ்டூடெண்ட் விசாஸ்களுக்கு ஐஎல்டிஎஸ் பிடிஇ போன்ற எக்ஸாம்ஸ்கள் மிக பிரபலமானதாக இருக்கின்றன. அவைகள் போன்று ஏதாவது ஒரு எக்ஸாமிலே செக் பண்ணி, டெஸ்டை செக் பண்ணி அதில் எடுக்கும் மார்க்ஸையும் அவர்கள் காட்டி அவர்களது ஆங்கில புலமைத்துவத்தை காட்டலாம். அப்படி அவை இரண்டுமே இல்லை என்ற விடத்தில், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கவும் இல்லை, அதே சமயம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் எதுவும் செய்யவும் இல்லை என்று அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த அப்ளிகன்ட் ஒரு ரீசனபிள் எஃபர்ட் தான் எடுத்ததாக காட்ட வேண்டும். ஆங்கிலம் படிப்பதற்கு தேவையான ஒரு ரீசனபிள் எஃபர்ட் என்று சொல்லக்கூடிய எஃபர்ட் எடுத்திருக்கிறார் என்று காட்டினாலும் போதுமானதாகும். அந்த ரீசனபிள் எஃபர்ட் என்று சொல்லும் பொழுது இங்கே ஆஸ்திரேலியாவிலே ஆஸ்திரேலியன் கவர்மெண்டினால் நடத்தப்படும் அடால்ட் மைக்ரேஷன் இங்கிலீஷ் ப்ரோக்ராம் என்று ஒன்று இருக்கின்றது. அது மெயின்லி மைக்ரேட் பண்ணி வருபவர்களுக்கு அடால்ட்ஸுக்கான ஒரு ப்ரோக்ராம். அது முதல் ஒரு லிமிட்டேஷன் இருந்தது, 510 கிளாஸஸ் மாத்திரம் தான் ஒரு அடால்ட் மைக்ரன்ட் பின்பற்றலாம் என்று. கடந்த வருடம் அந்த கேப்பினை அகற்றிவிட்டார்கள். அன்லிமிட்டெட் லெசன்ஸ் அடால்ட் மைக்ரன்ட் பின்பற்றலாம். அங்கே அந்த மைக்ரேஷன் இங்கிலீஷ் ப்ரோக்ராமுக்கு கீழ் 500 hours ஆஃப் இங்கிலீஷ் லெசன்ஸ் எடுத்திருந்தால் அது போதுமானதாகும். 500 hours லெசன்ஸை நீங்கள் பின்பற்றி இருந்தால் ஆஸ்திரேலியாவிலே அந்த அடால்ட் மைக்ரேஷன் இங்கிலீஷ் ப்ரோக்ராமுக்கு கீழ் அது முற்றும் முழுதும் இலவசமானது, எந்த விதமான கட்டணமும் அதற்கு இல்லை. எடுத்திருப்பதாக நாங்கள் பெர்மனன்ட் விசாவுக்கு போடும் முன்பு டிபார்ட்மெண்ட்டுக்கு சமர்ப்பித்தால் அதுவே அந்த தகமை போடும் என்று கூறுகிறார்கள்.
அடுத்ததாக மரியம், இன்னும் ஒரு கேள்வி பலரிடமிருந்து வந்திருக்கின்றது. இங்குள்ளவர், அதாவது ஸ்பான்சர் செய்பவர், தன்னுடைய ஆங்கில அறிவை எப்படி காட்டுவது என்பது தொடர்பில் இதை பற்றி ஏதாவது தெரியுமா?
ஆமாம், இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்ட் ஆனது அப்ளிகண்ட்டுக்கு மாத்திரம் அல்லாமல் ஸ்பான்சருக்கும் உரிய ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஆகும். இங்கே இருப்பவர் கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இங்கே ஸ்பான்சர் பண்ணுபவரும் தனது ஆங்கில புலமையை காட்ட வேண்டும். ஆனால் தற்போதைக்கு எங்களுக்கு அப்ளிகண்ட் எவ்வாறு தனது ஆங்கில புலமையை காட்டலாம் என்ற வழிவகைகள் மாத்திரம்தான் தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஸ்பான்சர் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கு டீட்டெயில்ஸ் இன்னும் வரவில்லை. அரசாங்கத்தினால் வெகு விரைவில் அந்த இன்ஃபர்மேஷனும் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அப்ளிகன்ட் புதிதாக ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வருபவர் ஆங்கில புறமையை காட்டுங்கள் என்று கூறுவது ஒரு வகையில் நியாயம் இருக்கின்றது. ஆனால் இங்கே ஆஸ்திரேலியாவிலேயே இருந்து பெர்மனன்ட் ரெசிடென்டாக இருப்பவர் ஏன் இதனை காட்ட வேண்டும் என்று பலரும் கேள்வி அளித்துள்ளனர். அது எதற்காக அரசாங்கம் அப்படி செய்கின்றது என்று தெரியவில்லை. இருந்தாலும் அதற்குரிய மேலதிக தகவல்கள் எங்களுக்கு இன்னும் வரவில்லை. இரேனக்கா,
சரி, இன்னும் ஒரு முக்கியமான விடயம் பலரும் எதிர்பார்ப்பது, இந்த மாற்றம் எப்போது நடைமுறைக்கு வரப்போகிறது? அதாவது இதனால் பாதிக்கப்பட போகின்றவர்கள் யார்? அதை பற்றின தகவல்கள் வெளியாக இருக்கின்றனவா?
ஆமாம், இது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் இந்த இப்படியான ஒரு மாற்றம் ஒன்றினை அரசாங்கம் அறிவித்ததில் இருந்து இந்த பார்ட்னர் விசாவுக்கு அப்ளை பண்ணினவர்களும் சரி, பண்ணிருப்பவர்களும் சரி, ஒரு பணிக்கான சிச்சுவேஷனுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவருமே நினைக்கின்றார்கள், தாங்கள் எல்லோரும் இப்பொழுதிருந்தே அந்த லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட்டை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று. நான் ஏற்கனவே கூறியது போல் அப்படி எந்த விதமான பேனிக்கும் நீங்கள் ஆளாக தேவையில்லை. ஏனென்றால் இப்படியான ஒரு திட்டத்தை அரசாங்கம் இந்த பட்ஜெட்டிலே அறிமுகப்படுத்தி இருப்பது உண்மை, ஆனால் அது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. எந்த ஒரு சட்டத்தையுமே அவர்கள் அறிமுகப்படுத்தியவுடன் உடனடியாகவே அவை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுவதில்லை. அவை பாராளுமன்றத்திலே பில்லாக சமர்ப்பித்து அங்கே பிரேரணை நிறைவேற்றப்பட்டு அதன் பின்புதான் அது ஒரு சட்டம் மூலமாக வெளிவரும். அந்த வகையில் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் கூட அப்படித்தான் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2021 அதாவது அடுத்த வருடம் நடுப்பகுதியில் தான் அது பாராளுமன்றத்திலேயே சமர்ப்பிக்கப்படும். அநேகமாக 2021 பிற்பகுதியிலே இது நடைமுறைக்கு வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன என்று கூறுகின்றார்கள். ஆகவே தற்பொழுது அப்ளை பண்ணி ப்ரொவிஷனல் டெம்பரரி விசாவில் இருக்கிற அப்ளிகன்ஸ் என்றாலும் சரி, அப்ளை பண்ணி டெம்பரரி விசாவின் ரிசல்ட்ஸ் காத்து கொண்டிருப்பவர்கள் என்றாலும் சரி, அப்ளை பண்ண இருப்பவர்கள் என்றாலும் சரி, எந்த விதமான பயமும் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் இது வந்து அப்படியான எந்த ஒரு நிபந்தனையும் அவர்களுக்கு அளிக்கவில்லை.
நிறைவாக, இந்த பார்ட்னர் விசா விவகாரம் பல சர்ச்சைகளை உருவாக்கியிருந்தாலும் இதில் உள்ள சாதக பாதகங்களாக என்னென்னவெல்லாம் பார்க்கப்படுகின்றது?
இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் வந்து ஒரு கண்ட்ரோவர்ஷியல் சப்ஜெக்டாகத்தான் பேசப்படுகின்றது. அரசாங்கம் அவர்கள் தரப்பிலான பல சாதகமான விடயங்களை முன்வைத்திருந்தாலும் பல்வேறுபட்ட தரப்புகள் மத்தியில் இது ஒரு ஒரு சாதகமான ஒரு நிலையத்தை உருவாக்கி இருக்கிறது என்று கூற வேண்டும். அந்த வகையில் அரசாங்கம் இதற்கு சார்பாக கொடுக்கப்படும் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட்டை பூர்த்தி செய்வதனால் அந்த அப்ளிகண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய சாதகங்கள் என்று கூறும் பொழுது மெயினாக அவர்கள் கூறுகிறார்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏனென்றால் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வந்து இங்கே ஒரு ஜாப் ஒரு வேலையை தேடி பெறுவதென்றால் அதற்கு ஒரு அடிப்படையான ஒரு ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாலேஜ் இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் கூறுகின்றது. அது மாத்திரமல்லாமல் ஸ்டடி பர்பஸ், இப்போ பார்ட்னர்ஸாக வருபவர்கள் மெயினாக படிப்பினை நோக்காக கொண்டு வருவதில்லை. இருந்தாலும் அவர்கள் இங்கே அநேகமானவர் ஏதாவது வந்த பின்பு ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட எந்த ஒரு துறையாக இருந்தாலும் ஈவன் சாதாரணமாக ஏஜ்கியா சைல்ட் கேர் பரிஸ்டா எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் அநேகமாக ஆஸ்திரேலியாவிலே ஒரு குறைந்தது ஒரு சர்டிபிகேட் லெவலாவது குவாலிஃபிகேஷன் இருக்கின்றதா என்று கேட்பார்கள். அப்படியான ஒரு நிலை இருக்கின்றது. அப்போ அப்படியான ஒரு கோர்ஸினை செய்வதற்கும் அந்த ஒரு சாதாரண பேசிக் லெவல் இங்கிலீஷ் இருந்தால் மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று அரசாங்கம் கூறுகின்றது. அடுத்து இன்னொரு முக்கியமான விடயம் சோஷியல் கொஹேஷன் என்று சொல்லக்கூடிய சமூகத்துடனான ஒரு இணைந்து தனது வாழ்க்கையை நடத்துவதற்கும் ஆங்கிலம் என்பது அத்தியாவசியம் என்று கொள்கின்றார்கள். இதை அனைத்தையும் விட நான் ஒத்துக்கொண்ட ஒரு விடயம் வந்து ப்ரொடெக்டிவ் மெஷராக இதனை கொள்கின்றார்கள். இங்கே வரும் ஒரு பெண் பார்ட்னர் தனது பார்ட்னர் விசாவின் கீழே டொமஸ்டிக் வயலன்ஸ் குடும்ப வன்முறைகள் போன்ற வன்முறைகள் அது வீட்டிற்குள் என்றாலும் சரி வெளியில் என்றாலும் சரி புதிதாக அந்த பெண் வருகின்றால் தனது நாட்டை விட்டு ஒரு புதிய கலாச்சாரம் புதிய நாடு புதிய மக்கள் அப்படியான ஒரு நாட்டிலே தனது அவர்கள் பேசப்படும் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மொழி கூட ஒரு புதிதாக தனக்கு அறியாத ஒரு மொழியாக இருந்தால் அந்த பெண் தன்னை எவ்வாறு பாதுகாத்து கொள்வார்? சாதாரணமாக ஒரு போலீசில் முறைப்பாடு செய்வதற்கோ அல்லது அண்டை அயலவர்களிடம் உதவி தேடுவதற்கோ சாதாரண பேசிக் லெவல் இங்கிலீஷ் இருந்தால் அவள் அப்படியான தருணங்களில் தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று அரசாங்கம் கூறுகின்றது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இது இருக்கின்றது. இதை சாதகமான செயல்கள் என்று கொள்ளலாம். அதே போன்று பாதகம் நெகட்டிவ் சைட் ஆஃப் இட் என்று பார்க்கும் பொழுது பலதரப்பட்ட எதிர்கட்சிகள் மாத்திரம் அல்லாது பலதரப்பட்ட நிலைகளில் இருக்கும் பல ஆய்வாளர்களும் அவர்களது கருத்துக்களை இதிலே முன்வைத்துள்ளார்கள். அவர்கள் எல்லாரும் கூறுவது என்னவென்றால் 1900 இமிக்ரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட் என்ற ஒரு ஆக்ட் சட்டத்தில் நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். அது என்னவென்று சொன்னால் அந்த நான் பிரிட்டிஷ் மைக்ரேஷனை லிமிட் பண்ணுவது, நான் பிரிட்டிஷ் மைக்ரன்ஸ் நாட்டிற்குள் வராத மாதிரி லிமிட் பண்ணின ஒரு சட்டம் தான் அந்த இமிக்ரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட் 1901 வந்தது. அதற்கு பின்பு வந்த சட்டங்களிலே மிகவும் அந்த வைட் ஆஸ்திரேலியன் பாலிசி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகவும் ஒரு பாதகமான மைக்ரன்ஸுக்கு பாதகமான ஒரு சட்டம் மூலமாகத்தான் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் இருக்க போகின்றது என்று அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். ஏனென்று கூறினால் இந்த பார்ட்னர் விசா வந்து ஏனைய விசா ஸ்கில் மைக்ரேஷன் மற்றபடி எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ட் மைக்ரேஷன் விசாக்கள் போல் அல்லாது இதை இதனுடைய மெயின் பேசிக் ரிக்வயர்மெண்ட் வந்து இருவரது பரஸ்பர அன்பு. அந்த அன்பை வைத்துத்தான் அவர்கள் அந்த விசாவை கொடுப்பார்கள். அந்த இருவருக்கும் இடையிலான உறவு வந்து ஜென்யூன் அண்ட் ஆன்கோயிங். ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கின்றதா என்று பார்ப்பார்கள். அப்படி இருக்கின்றது என்று நாங்கள் அதனை நிரூபித்தால் அங்கே பார்ட்னர் விசா கொடுக்கப்படும். ஆனால் தற்போது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட் ஆனது அந்த அன்பிற்கு ஒரு அளவுகோலாக மாற்றப்பட்டுள்ளதா என்று கூறுகின்றார்கள். ஸோ அந்த அன்பிற்கு ஆங்கில அறிவு ஒரு அளவுகோலா என்பதுதான் பலரது கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் எது எப்படி இருப்பினும் நான் இங்கே ஒன்று கூறிக்கொள்வது, இந்த அப்ளிகன்ஸ் வந்து யாருமே போட்டு உள்ளவர்களும் சரி அப்ளிகேஷன் போட உள்ளவர்களும் தனிக்காக தேவையில்லை. இது 2021 இறுதி பகுதியில் தான் நடைமுறைக்கு வர இருக்கின்றது. அடுத்தது இப்பொழுது ப்ரொவிஷனல் விசா பெர்மனன்ட் விசாவில் இருப்பவர்கள் இதனை பற்றி தற்போதைக்கு அழைத்திக் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் அவர்களது 2 வருடம் முடிய போகுது என்ற ஒரு நிலை இருந்தாலும் அவர்கள் டிரெக்டாக இப்படியான ஒரு ரிக்குவயர்மெண்டை பூர்த்தி செய்யாமல் அவர்கள் பெர்மனன்ட் விசாவுக்கு போகலாம். 2021 முன்பாக அவர்கள் PR எடுப்பதென்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது இறுதியாக நான் கூறிக்கொள்ள விரும்புவது, இங்கிலீஷ்லேயே ஒரு ப்ரொவெர்ப் ஒன்று இருக்கின்றது, கூறுவார்கள் லேர்ன் அ நியூ லாங்குவேஜ் அண்ட் கெட் அ நியூ சோல் என்று. புதியதொரு மொழியினை கற்பதன் மூலம் புதியதொரு ஆன்மாவையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு ப்ரொவெர்ப் உள்ளது. அந்த வகையிலே இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு கீழே ஆங்கிலத்தை கற்பது சாதகமாக இருக்கும் என்று எனக்கு படவில்லை. ஆனால் அதே சமயம் நான் ஏற்கனவே கூறியது போல பார்ட்னர் விசாவுக்கு மிகவும் அடிப்படையான அந்த ரிக்குவயர்மெண்ட் அன்பு, அந்த அன்பு வந்து நேர்மையானதாக ஜெனியூனாக உள்ளதா ஆன்கோயிங்காக உள்ளதா என்றுதான் இவ்வளவு காலமும் பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அதனை அதற்கு மேலாக அந்த ஆங்கில அறிவினை ஒரு அளவு போலாக கொண்டு அதனை அளந்து அங்கே ஒருவரது விசா பெர்மனன்ட் விசா நிராகரிக்கப்படும் என்றால் அது ஒரு பாதகமான செயல்தான் நினைக்கின்றேன்.
மிக்க நன்றி மரியம். பார்ட்னர் விசாவில் என்னென்னவெல்லாம் உட்பட போகின்றது, அப்படியான மாற்றங்கள் வரப்போகின்றன என்பது பற்றி தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.